ஆரம்ப முதலே வேதாகமம் ஒரு நம்பிக்கையின் கதையாகும். பாவம் உலகிற்குள் பிரவேசித்த பொழுது அது நிலை நிற்காது என்று தேவன் வாக்களினார். தேவன் ஸ்திரீயின் வித்தான சர்ப்பத்தின் தலையை நசுக்குகிற ஒரு இரட்சகரை அனுப்புவார். தேவன் தமது வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றப் போகிறார் என்கிற வரலாறு ஆதியாகமம் 12 தொடங்குகிறது. பாடம் 5, வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 12 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோட்டத்தில் தோன்றியது போலவே தேவன் ஒரு நாள் ஆபிரகாமுக்கு தோன்றினார். தேவன் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாகும். இதன் காரணமாகவே ஆதியாகமம் 12 முதல் வேதாகம சரித்திரம் ஆபிரகாமின் வம்சாவளியையும் குடும்பத்தையும் பின்பற்றி வருகிறது. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தில் 2 பிரத்யேகமான காரியங்கள் இடம்பெற்றுள்ளன. முதலாவது, ஆசீர்வாதமான ஒரு ஜனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. 2வது, ஆசீர்வாதமான ஒரு இடம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆபிரகாம் இந்த இடத்திற்கு சென்றான். அவன் அங்கே வந்ததும் தேவன் சொன்னார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அதுதான் வேதாகம கதையின் ரத்தின சுருக்கம். அது மொத்தத்தில் ஆசீர்வாதமான ஒரு மக்கள் கூட்டத்தை கூட்டி சேர்க்கவும், ஆசீர்வாதமான ஒரு ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வரவும், வீழ்ந்து போன இந்த உலகத்திற்குள் எவ்வாறு தேவன் அடியெடுத்து வைக்கிறார் என்பதை பற்றியதுதான். அதன் காரணமாகவே கதையின் முடிவில் எல்லா கோத்திரங்களிலும் எல்லா தேசங்களிலும் இருந்து தேவ சமூகத்தில் கூட்டி சேர்க்கப்பட்ட திரள் கூட்டமான ஜனங்களின் சந்தோஷத்தை நாம் காண்கிறோம். ஆனால் அதில் 2 பிரச்சனைகள் இருந்தன. முதலாவது, தேவன் ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்குவதாக வாக்குத்தத்தம் செய்தார். ஆனால் ஆபிரகாமுக்கோ பிள்ளைகள் இல்லை. அவன் 75 வயதுடையவனாயிருந்தான். சாராள் அவனிலும் 10 வயது குறைவானவளாக இருந்தாள். ஆகவே அவர்கள் இருவருமே ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கையை வெகுவாக கடந்தவர்களாகவும் இருந்தார்கள். 2வது பிரச்சனை எதுவெனில், ஆபிரகாம் வாக்குத்தத்த பூமிக்கு வந்து சேர்ந்த பொழுது அது ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டிருந்ததை கண்டான். கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். தேவன் மாத்திரமே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியும். வாக்குரைக்கப்பட்ட ஆசீர்வாதம் தேவனிடமிருந்து வருகிறதும் அது தேவனையே சார்ந்ததாயும் இருக்கிறது. அது கிருபையின் ஒரு பரிசாகும். ஒரு குழந்தை வருவதற்கோ கானானியர்கள் வெளியேறுவதற்கோ எந்த ஒரு அடையாளமும் இன்றியே ஆண்டுகள் பல கடந்தன. ஆனால் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இது பழைய ஏற்பாட்டிலுள்ள மிக முக்கியமான வசனங்களுள் ஒன்றாகும். காரணம், அது நாம் தேவனுடன் எவ்வாறு சரியான உறவில் சீர்பொருந்த முடியும் என்று நமக்கு கூறுகிறது. ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் என்பதனாலோ ஜெபித்தான் என்பதனாலோ தேவன் அவனை நீதிமான் என்று எண்ணியதாக வேதாகமம் கூறவில்லை. ஆபிரகாம் விசுவாசித்த காரணத்தினால் அவன் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். அப்படியானால் தேவன் ஆபிரகாமே நீதிமான் என்று எண்ணத்தக்கதாக அப்படி எதை அவன் நம்பினான்? வேதாகமம் தேவனால் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு கதை. அதில் ஓரிடத்தில் புரிந்து கொள்ள கடினமாயிருப்பது பெரும்பாலும் வேறொரிடத்தில் விளக்கப்படுகிறது. வேதத்தின் வெளிச்சத்திலேயே நாம் வேதத்தை வியாக்கியானப்படுத்துகிறோம். வேதாகம கதையை இயேசுவின் காலத்துக்கு முன்னோக்கி திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே நம் ஆண்டவர் ஆபிரகாமை பற்றி உரையாடி கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஏசு பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆபிரகாமுக்கு ஏசு கிறிஸ்துவை நிழலாட்டமாய் காண முடிந்தது. தேவன் தனக்கு ஒரு வாரிசை அருளுவார் என்றும், அவர் மூலமாக உலகத்தை ஆசீர்வதிக்க தேவன் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படும் என்றும் அவன் புரிந்து கொண்டான். இந்த வாரிசு ஆபிரகாமின் வித்தாக மரியாள் வழியாக இவ்வுலகிற்குள் வந்த தேவகுமாரனாகிய இயேசுவே. வேதாகமத்தின் முதல் புத்தகம் தேவனோடு நாம் எவ்வாறு சீர்பொருந்த முடியும் என்பதையும், அத்துடன் அது விசுவாசத்தினால்தான் முடியும் என்பதையும் நமக்கு கூறுகிறது. நம்மைப் போலவேதான் ஆபிரகாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததாலேயே ரட்சிக்கப்பட்டான். கிறிஸ்துவின் நாளை அவன் தொலைவிலிருந்து கண்டு அதை விசுவாசித்தான். இயேசுவின் நாமத்தையோ சிலுவையை குறித்த விவரங்களையோ ஆபிரகாம் அறிந்திராத பொழுதும், நாம் விசுவாசத்தில் பின்னோக்கி பார்க்கிறது போல அவனும் கிறிஸ்து நிறைவேற்றப் போகிற காரியங்களை எதிர்நோக்கி பார்த்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால்தான் நாம் தேவனுக்குள் நீதிமான்களாக்கப்படுகிறோம். உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா என்பது முக்கியமான கேள்வி அல்ல. மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா என்பதுதான் முக்கியமான கேள்வி. ஆபிரகாம் விசுவாசித்தது போல் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசுவின் மீது நாம் வைக்கக்கூடிய விசுவாசம் எப்படி நம்மை தேவனுக்குள் நீதிமான்கள் ஆக்கும்? உங்கள் வங்கிக் கணக்கு பற்றாக்குறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றும், ஒரு நண்பர் உங்களுக்கு உதவ முன் வருகிறார் என்றும் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். நீங்கள் 100,000 ரூபாய் என்கிறீர்கள். உங்கள் நண்பர் உங்களுக்கு உதவ உடன்படுகிறார். அவரது பணம் உங்களது கணக்கில் செலுத்தப்படும் பொழுது உங்கள் கடன் அடைக்கப்படுகிறது. அவரது நஷ்டம் உங்களுக்கு லாபம். உங்கள் மேல் சுமந்திருந்தது இப்பொழுது அவருக்கு எதிராக அவர் மீது சுமத்தப்படுகிறது. இங்கே பேசப்படுவதும் அதுதான். ஆபிரகாம் கர்த்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கிறிஸ்து நமக்கு நீதியை வரவாக வைக்க வேண்டுமானால் அளவிடற்கரிய மகத்தான கடனை அவர் சுமக்க வேண்டும். அதை அவர் சிலுவையிலே செய்தார். நமது அனைத்து கடனும் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டது. அவரில் நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது பிதாவானவர் அவரது நீதியை உங்களுக்கு வரவாக வைப்பார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கே நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இந்த வசனங்களை நீங்கள் படித்துவிட்டு, என்ன இதெல்லாம், தேவன் ஏன் ஆபிரகாமிடம் இப்படி செய்ய சொல்ல வேண்டும் என்று யோசிக்கலாம். தேவன் ஆபிரகாமின் சந்ததியின் மூலமாக உலகிற்கு தமது ஆசீர்வாதம் வரும் என்று வாக்குத்தத்தம் செய்திருந்தார். ஆனால் சந்ததியோ எதுவுமில்லை. அதன் பின்பு ஒரு அற்புதமான விதத்தில் தேவன் சந்ததியை கொடுத்தார். ஆனால் இப்பொழுதோ தேவன் அந்த ஆசீர்வாதமான சந்ததி ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஈசாக்கு மற்றும் அவனது வழித்தோன்றல்களின் வரிசை மூலமாகவே மேசியா உலகிற்குள் வரவேண்டியிருந்தது. எனவே ஈசாக்கு பிழைத்திருக்கவே வேண்டும். அவன் மனம் முடித்து பிள்ளைகளை பெற வேண்டும். ஈசாக்கு பலியிடப்பட்டால் வாக்குத்தத்தம் நிறைவேறப்படுவது எப்படி சாத்தியமாகும்? ஆபிரகாம் பலியின் அவசியத்தை குறித்து கேள்வி கேட்கவில்லை. இது ஆச்சரியம்தான். காரணம், தேவன் சோதோமின் மீதான நியாயத்தீர்ப்பை பற்றி ஆபிரகாமிடம் கூறிய பொழுது, ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று பட்டணம் காக்கப்படும்படியாக மன்றாடினான். ஆனால் ஒரு பலி செலுத்தப்பட வேண்டுமென்று தேவன் கூறும்பொழுதோ ஆபிரகாம் எந்த ஒரு ஆட்சேபனையும் எழுப்பவில்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் உலகிற்கு பொழியப்பட வேண்டுமானால் ஒரு பலியானது ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஆபிரகாம் புரிந்து கொண்டவனாக காணப்படுகிறான். ஒருவேளை அவனது மனசாட்சி அதை அவனுக்கு கூறியிருக்கலாம். தேவன் சொல்லியிருந்தார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிரகாமுக்கும் உத்தமத்திற்கும் வெகு தூரம். ஒரு சந்தர்ப்பத்தில் தன் மனைவியை குறித்து போய் சொன்னான். மற்றொரு இடத்தில் தேவனின் வாக்குத்தத்தை குறித்து சிரித்து விட்டான். மொத்தத்தில் ஆபிரகாம் தேவனுக்கு ஓரளவுக்குதான் கீழ்ப்படிந்திருந்தான். அவனால் தலை நிமிர்ந்து செய்யும்படி தேவன் எனக்கு கூறியது அனைத்தையும் நான் செய்து முடித்துவிட்டேன் என்று சொல்ல முடியவில்லை. அவன் உத்தமனாயிருக்கவில்லை, நாமும் கூடதான். ஆகவே உலகம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான தேவனின் வாக்குத்தத்தம், அதன் நிபந்தனைகளை ஆபிரகாம் நிறைவேற்றாத பட்சத்தில் எப்படி நிறைவேறுதலுக்கு வரும்? அங்கே ஒரு பலி நிச்சயம் இருக்க வேண்டும். அதை ஆபிரகாம் அறிந்திருந்தான். ஆபிரகாம் தன் குமாரனுடன் மலை மீது ஏறி போகையில் அங்கே மிக துயரமான தருணத்தில் ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். மலையின் உச்சியை அவர்கள் வந்தடையும் பொழுது ஈசாக்குதான் பலியாக இருக்கப் போகிறான் என்பது புலனாகிறது. அவன் கட்டப்பட்டு பலிபீடத்தின் மேல் கிடத்தப்பட்டான். அச்சமயத்தில் ஈசாக்கு ஒரு வாலிபனாக இருந்திருப்பான். ஆகவே பலிபீடத்தின் மேல் ஒரு சிறுவன் உதவுவாரற்று கைவிடப்பட்ட நிலையில் கிடப்பதாக நீங்கள் கண்டிருக்கக்கூடிய ஏதாவது சித்திரங்களின் தோற்றங்களையெல்லாம் மறந்துவிடுங்கள். ஈசாக்கு தன் தோள்களின் மேல் பலிக்கான கட்டைகளை சுமந்து வந்தான். அவன் தன்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான பலமுள்ள வாலிப காலத்தில் இருந்தான். அவன் நினைத்திருந்தால் 100 வயது காலங்களுக்கு மேல் கடந்துவிட்டிருந்த ஆபிரகாமை சுலபமாக மேற்கொண்டிருக்க முடியும். ஆனால் ஈசாக்கு அப்படி செய்யவில்லை. அவன் தன் ஜீவனை ஒப்புக்கொடுக்க மனதாயிருந்தான். ஆக நீங்கள் இங்கே காண்பது என்னவெனில், தன் குமாரனை ஒப்புக்கொடுக்க ஆயத்தமாயிருக்கும் ஒரு தகப்பனையும் தன்னையே ஒப்புக்கொடுக்க ஆயத்தமாயிருக்கும் ஒரு குமாரனையும் தான். அப்படி அவர்கள் செய்கிற காரியத்தில் உலகிற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பொருட்டு அவர்கள் இருவருமே ஒருமனமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அதன் பின்பு சரியான தருணத்தில் கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து கூப்பிடுகிறார், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. பிறகு தேவனே பலியை அருளி செய்கிறார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். இந்த கதைக்கு நீங்கள் இரு விதங்களில் பதில் அளிப்பீர்கள் என்று நம்புகிறேன். முதலாவது, நீங்கள் திகிலில் உறைந்து போய் விடுவீர்கள் என்று நம்புகிறேன். இக்கதையை நீங்கள் வாசித்துவிட்டு இது எப்படிப்பட்ட கற்பனை கெட்டாத விலைக்கிரயமாகும் என்று கேட்கக்கூடும். இரண்டாவது, இந்த கதை சுட்டி காட்டும் உண்மையை நீங்கள் பிரமிப்புடன் உற்று நோக்குவீர்கள் என்று நம்புகிறேன். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட வேண்டும் என்பது ஒருபோதும் தேவனுடைய நோக்கமல்ல. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படவும் அவரது ஆசீர்வாதம் உலகிற்கு கிடைப்பதற்கான விலைக்கிரயம் எத்தனை பெரியது என்பது நமக்கு காண்பிக்கவே, தன் குமாரனை பலியிட ஆயத்தமாயிருக்கும் தகப்பனையும் தன் ஜீவனையே பலியாக ஒப்புக்கொடுக்க ஆயத்தமாயிருக்கும் குமாரனையும் பற்றிய இருதயத்தை பிளக்கும் இவ்வேதனையின் கதை இங்கே இடம்பெறுகிறது. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் சித்தரிக்க மட்டுமே கூடுமாயிருந்ததை தேவன் செய்து முடித்தார். பிதாவாகிய தேவன் தம் குமாரனை ஒப்புக் கொடுத்தார். குமாரனாகிய தேவன் தம்மையே நமக்காக கொடுத்தார். ஈசாக்கு தன் முதுகில் கட்டைகளை சுமந்தது போலவே இயேசு தம் தோள்களின் மேல் சிலுவையை சுமந்தார். அவரே பலியானார். தேவனுடைய நியாய தீர்ப்பின் அக்கினியில் நமது இடத்தை அவர் எடுத்து கொண்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்மையே வழங்குவதில் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் ஒன்றாகவே இருந்தனர். உங்களுடைய ஜீவனை பலியிடுவதோ உங்கள் அன்புக்குரியவரை ஒப்புக்கொடுப்பதோ எது கடினமானது? தேவன் இவ்விரண்டு வேதனைகளையும் ஒரே சமயத்தில் அனுபவித்தார். பிதாவானவர் தமது சொந்த குமாரனென்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தார். குமாரனாகிய தேவனோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக்கொடுத்தார். தேவனின் வாக்குத்தத்தமாகிய ஆசீர்வாதம் தேவன் தாமே நமக்காக சுமந்து கொண்டதான கற்பனைக்கெட்டாத விலையில் நம்மை வந்தடைந்தது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். ஆபிரகாமின் சந்ததி மூலமாக உலகத்தை ஆசீர்வதிக்கிற தேவனின் வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேற்றப்படுகிறது. குமாரன் நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்து தமது ஜீவனை பலியாக ஒப்புக் கொடுத்ததினால் அவருடைய நீதியானது விசுவாசத்தில் அவரிடம் வருவோர் அனைவருக்கும் உரியதாகும்படிக்கு தமது குமாரனை உலகிற்குள் அனுப்புவதற்கு பிதாவாகிய தேவன் பிரியமாயிருந்தார்.